ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
திருவருட்பயனில் மூன்றாவது அதிகாரம் நிறைவு செய்து நான்காவது அதிகாரத்தில் அருளது நிலை என்ற தலைப்பில் அமைந்திருக்கின்ற குரட்பாக்களின் உரைகளை இறைவனுடைய திருவருளாலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் அதிகாரத்தில் இறைவனுடைய தன்மைகளை தடத்த இலக்கணத்தை கூறிய உமாபதி சிவம், இரண்டாவது அதிகாரத்தில் இறைவனுடைய திருவருளை ஏற்றுக்கொள்கிற உயிரினுடைய தன்மைகளை சொல்லிக்காட்டி, இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய நிலையில் அமைக்கின்ற மும்மலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மூலமலத்தினுடைய இருள்மல நிலையை சொல்லுகிற செய்திகளையும் நாம் பார்த்தோம். இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு திருவருள்தான் அருள் என்பது. இறைவனிடத்தில் பிரிய முடியாது, பிரிக்க முடியாது இருப்பதும் இந்த அருள்தான். உயிரினுடைய இயக்கங்களை இயக்க வைப்பதும் இந்த அருள்தான். ஆணவம் முதலான மலங்களை அவற்றினுடைய பயனை அல்லது அவற்றினுடைய செயல்முறைகளை அடக்குவதும் அவற்றை விரிவுபடுத்துமாக இருப்பதும் அருள்தான். வினையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இறைவனுடைய திருவருள் வேண்டும். வினையில்லாது வினையை எல்லாம் தீர்த்து வினைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கும் இறைவனுடைய திருவருள் வேண்டும். எனவே முன்னே பார்க்கப்பட்ட முப்பொருளையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவது திருவருள் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் மூன்றிடத்திலும் இருப்பதும் திருவருள்தான் என்றால் இறைவன் நேரடியாக ஆவேசித்திருத்தல் இல்லை. இறைவன் எங்கெங்கு ஆவேசிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்பான். ஆனால் அவருடைய திருவருள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும். எனவேதான் அருளது நிலை என்ற நிலையில் நாம் அது என்ற நிலையில் சுட்டி காட்டப்படுகிற காரணத்தினாலேயே அதை ஒரு அகிரணி நிலையிலும் கூட நாம் காண முடியும் என்றால், மனிதன் என்று சொல்லுகிற பொழுது உயர்தினையாக சொல்லுவோம். அவன் செய்த செயல்களை சொல்லுகிற பொழுது அவற்றை அகிரணையாக சொல்லுவோம். இது அவன் கட்டிய கட்டடம். மனிதன் கட்டிய கட்டடத்தை சொல்லுகிற பொழுது அது கட்டிடம், அதை அகிரணை பொருளாக நாம் சொல்வது உண்டு. அதுபோல இறைவனுடைய சக்தி வெளிப்பட்டு நம்மை ஆட்டுவிக்கின்ற பொழுது அந்த உணர்வுக்கு அது என்ற சுற்றுச்சொல்லை பயன்படுத்துகிற ஒரு வழக்காறு உண்டு. அதனால அருளது நிலை என்று அதனை குறிப்பிட்டார். நாம் ஒரு மூணு பாட்டை பார்த்திருக்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு வகுப்புக்கு எட்டு பாட்டாவது பார்த்தாத்தான் சரியா வரும். அதுக்காகத்தான் எட்டுல உணர்ந்து நிறுத்துறது. 25 பாட்டுன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு 50, அடுத்த நாளைக்கு 75, அப்புறம் போயிட்டு வரேன்னு 100 முடிச்சுட்டு போயிடணும். அது ஒரு வரையறைப்படுத்திருக்காத்தான் கொஞ்சம் எட்டையும் கொஞ்சம் வேகமா சொன்னேன். அது மாதிரி ஒரு பிடுக்கு ஏறக்குறைய எட்டு பாட்டாவது பார்த்தோம்னா 4 நாள்ல 3 வகுப்புல முடிச்சிடலாம்னு திட்டம் இறையருள் என்ன நினைக்கிறதோ யாருக்குன்னு தெரியும். இறைவன் விட்ட வழி ஊன் அறியாது என்றும், இந்த உடம்ப நாம பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உடம்பு நினைக்கத்தான் வேணும். உடம்பு இல்லைன்னா எதையும் அனுபவிக்க முடியாதுதான். எனவே உடம்பு ஊன் அறியாது என்றும், ஊனால் உடம்பானது என்றைக்கும் இந்த உயிரை பற்றி நினைத்து இந்த உயிரை சார வேண்டும் என்று நினைக்காது. உயிர் அறியாது ஒன்றும், எதனையும் அறியாது, சுட்டி காட்டினால்தான் அறியும். இவை தான் அறியாதாயின், தான் என்பது சக்தியை அருளை குறிக்கும், இறைவனுடைய அருளை. அவன் தான் தெரியும் இவனுக்கு இந்த உயிரை கொடுக்கணும், இந்த உயிருக்கு இந்த வடிவத்தை கொடுக்க வேண்டும். நான் அதனால்தான் நேற்று கூட ஒன்றை சொன்னேன், எந்த ஒரு தாயும் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை அங்ககீனமாக பிறந்தால் அதற்கு தாய் செய்த பாவம் இல்லை, தாய் செய்தது பாவம் இல்லை. அந்த பாவத்தினால அந்த குழந்தை உருவாயிற்று என்று சொல்லக்கூடாது. அந்த தாய் பெற்ற குழந்தையினுடைய ஆன்மா இருக்கிறதே, அந்த ஆன்மா செய்த பாவம், ஆன்மா செய்திருக்கக்கூடிய பாவ வினையினாலே அது மூலமாக கருவறையிலேயே உற்பத்தி ஆகிவிடுகிறது, பிறக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் நினைக்க வேண்டும், அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு நல்ல தரும சிறப்புடையவள் இவள்தான் என்று இறைவன் அந்த குடும்பத்தை அங்கீகரித்திருக்கிறான் என்றால், அங்கீகனமான குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் நம்மை விட இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அந்த நினைவோடு இறைவன் நமக்கு இந்த குழந்தையை வளர்க்க தந்திருக்கிறான் என்ற மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை அவர்கள் வளர்க்கலாம். ஏனென்றால் மற்றவர்களை விட இறைவன் அவர்களுக்குத்தான் இந்த குழந்தை இங்குதான் உற்பத்தி ஆக வேண்டும் என்று நினைக்கிறான். அதுபோல பிறந்த பிறகு ஏதோ ஒரு 2 மாசம் 3 மாசத்துல கை கால்களில் கொஞ்சம் வலுப்பு வந்து குணமாப்படுதுன்னு அப்ப கூட அதான் அந்த குழந்தை பெற வேண்டிய துன்பத்தை அது பெறுகிறது. ஆனால் அதை வளர்க்கக்கூடிய நிலையில் இந்த தாயும் தந்தையும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால உயிருக்கு தெரியாது, நமக்கு பிறக்க போற குழந்தை ஊனமா பிறக்கும் அதனால டாப்பா வேண்டியில்லை அப்படின்னு நினைக்க முடியாது. குழந்தை பிறக்காம இருப்பதற்கு தாங்கள் நான் கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பெற்றோர் இந்த புதுசா கல்யாணம் பிள்ளைகள் சொல்லலாம். ஆனா அப்படி லேட் பண்ண இவங்களால எல்லாம் முடியாது. லேட் பண்ணா என்னைக்காவது இறைவன் நினைச்சிட்டானா கரு உற்பத்தி ஆயிடும். அதெல்லாம் நம்ம கையில இல்ல, அதைத்தான் சொல்றாரு. உயிர் நீ நினைச்சா இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம 36 மாதத்தில் நாம் குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம், 3 வருஷம் சும்மா இருப்போம்னா சும்மா இருக்க முடியாது, வேற எங்கேயாவது விழுந்து போயிடும். அதனால அதான் எதது எங்கெங்க நடக்கணுமோ அதை செய்யறதுதான். அதனால இங்க சொல்றாரு, அது தான் அறியாது யார் அறிவார், இறைவனுடைய அருளுக்குள்ளேயே அது தெரியும். நினைச்சு பாருங்க, எல்லா ஆணும் பொண்ணும் சேர்ந்த குழந்தை பிறந்துருமா, அப்படின்னா எல்லாரும் குழந்தை பிறந்திருக்கணுமா இல்லையா? சில எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க, குழந்தையை பெறாம இருக்கிறாங்களே, அப்ப என்ன அர்த்தம்? சிலது வேண்டாம்னாலும் 5, 6, கரெக்டா 6 மாசம் 6 வருஷத்துக்கு 5 குழந்தை பிறந்து போகுது. 6 கல்யாணம் 6 வருஷம் என்னடா குழந்தைனா 5ங்கிறான், 6 10 60 5 12 60 அந்த தான் 5 பிள்ளை. அதே சொல்ல 5 வருஷத்துக்கு 6 பிள்ளை பெற்று தள்ளிடுறான் இல்லையா? அவன் அதனால்தான் அவன் நாட்டில் நிறைய பேர் இருக்கான். ஜனத்தொகை நம்ம நாட்டில் வர வர சைவர்கள் குறைஞ்சு போறே இருக்கிறோம். முஸ்லீம்ஸ் பாருங்க, கம்ப்ளீட்டா உலக நாடு பூரா ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட குடும்ப கட்டுப்பாடே கிடையாது. அது எத்தனை கல்யாணம்னா பண்ணிக்கலாம், அங்க பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களோ வேண்டாம், இருந்தாலும் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், எவ்வளவுதான் குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் என்ன இருந்தாலும் இறைவனுடைய திருவருளால் தான். அதனால்தான் ஊனையும் சொன்னார், உயிரையும் சொன்னார். குழந்தை பேற்றுக்கு முதன்மையாக இருப்பது இறைவனுடைய திருவருள். நான் அதனால்தான் இங்க ரெண்டையும் சொல்ற, வேறு எந்த செல்வங்களையும் இந்த பாடல்களில் சொல்லல, வினையை அனுபவிக்க மட்டும் முதல் பாட்டில் சொல்லிட்டார். ஆனால் இங்கே நான் 3வது பாட்டில் சொல்றது, குழந்தை பிறப்பு என்பது தெய்வத்தின் கையிலே இருக்கிறதே தவிர நாம் பெற்றுக் கொள்கிறோம் அல்லது பெற முடியாது என்று சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இல்லை, நமக்கு அந்த தகுதியே கிடையாது. எனவேதான் ஒன்றும் இவை தான் அறியாது யார் அறிவார் தான். இந்த திருவுருள் நினைக்கலைன்னா யாருக்கு தெரியும், யார் அறிவார் தான். இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், நான் செய்தேன் பிற செய்தார் என்று கூறியிருக்கிறோம். அப்ப இறைவனையே நாம் இகழ்ந்ததாத்தான் அர்த்தம். நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன், சில பேர் சொல்லுவாங்களே நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன், நீ ஒன்னும் காப்பாத்தல, இறைவன் காப்பாற்றுகிறான் என்ற இறைவனுடைய திருவருளை நினைக்கின்றவர்களுக்கு அடுத்த பாடலில் சொல்கிறான், பாலாளி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் மறித்து. பாலாளி மீனாலும் பான்மைத்து, நல்ல உணவு இருக்கிற போது அந்த உணவை சாப்பிடாது வேற உணவுகளை சாப்பிடுற மானிடரும் உண்டு இல்லையா? சுவையாக இருக்கக்கூடிய அறுசுவை உணவை விட்டுவிட்டு வேறு சுவையை இல்லாத உணவுகளை உண்ணுகிற நிலை உண்டு. இங்க மீன் கூட அப்படித்தானா? பார்க்கடல் இருக்கிற மீன் அந்த பாலை குடிச்சு வாழ வேண்டியதுதானே? பார்க்கடல்ல பார்க்கடல் ஒரு கடல் இருந்ததாக பிராணம் சொல்லுது இல்லையா? ஏன்னா படுத்து உறங்கறதுக்கு பார்க்கடல் தான் நல்ல இடமா? திருமால் அங்கதான் போய் பார்க்கடல் தான் பண்ணி கொள்றாரு. அதனால படுத்து உறங்கறதுக்கு அதான் சரியான கடல் அப்படிங்கிறார். அதனாலதான் நாம படுக்கை கூட வெண்மையா வச்சுக்கிறது காரணம். படுக்கை வெள்ளை விரிப்பு விரித்து அதாவது படுக்கைனா வெண்மையா இருக்கும், ஆனா இப்ப அது வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் ஆக்கிவிட்டான், வீட்டுலதான் முதல்ல தூய்மையா இருக்கும். வள்ளுவன் கூட அதை சொல்றான், வெண்மையான படுக்கையில் இருந்து கொண்டு பார்ப்பது போல என்று சொல்லுவான். பாலாழி மீன், பார்க்கடல இருக்கிற மீன், பாலை குடிச்சு வளரலாம்ல? வளரல சார், அங்கேயும் போய் எங்கேயாவது பூச்சி இருக்கான்னு தான் தேடுது. அப்ப பூச்சிகளை திங்கிறவன்லாம் மீனு நினைச்சுக்கணும், மீனே திங்கிறவன் என்ன நினைச்சுக்கிறப்பறம். அப்ப மீன் திங்குது பாலாழி மீன் ஆளும் பான்மைக்கு. மீன் அங்கே இருக்கக்கூடிய புழுப்பூச்சிகளை தின்று கொண்டு வாழ்வதைப் போல அருள் உயிர்கள் மாலாழி தன்னை அந்த இந்த உலகத்திலே இருக்கின்ற மயக்கம் தருகிற பொருள்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றதே தவிர இறைவனுடைய திருவருளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. எப்படி பார்க்கடலில் இருக்கக்கூடிய மீன் அங்கே இருக்கிற பாலை உண்டு வளர முடியாது, அங்கே இருக்கிற புழுப்பூச்சிகளை தின்று வாழ்கிறதோ, அதுபோல அருளை பெற வேண்டிய உயிர்கள் உள்ளத்தில் இருக்கிற இறைவனுடைய அருளை பெற்று வாழ வேண்டிய உயிர்கள் பிற உயிர்களை கொன்று வாழுகின்ற நிலையில் அல்லது பிற உயிர்களை கொன்று தின்று வாழுகிற நிலையில் அல்லது பிற பொருளிடத்தில் ஆசைப்பட்டு தங்களுடைய தீவினையை மீண்டும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்கிறார். எனவேதான் அருள்கள் மால், மால் என்றால் மயக்கம் என்பது பொருள். மயக்கமாய் ஆழி என்றால் பிறப்பாகிய கடல். இந்த இறைவனை பிறப்பாகிய கடல், இங்க இறைவன் திருவள்ளுக்கு அடுத்த பிறவி வேண்டாம் நினைக்க வேண்டாமோ? அடுத்த பிறவி வேண்டாம்ங்கிறதுக்கு நாமளே நினைச்சுக்கலாம். இறைவனுடைய திருவருளை நாள்தோறும் திருமுறைகளை சித்தாந்தத்தை நாம் படித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் பிறப்பு இல்லை, நிச்சயம் வினையை வெல்ல முடியும். வினையை வெல்ல முடியும் என்பதுதான் சைவத்தினுடைய கொள்கை. நீ நினைத்துக் கொள்ள வேண்டும், நாம் நிச்சயம் விதியை வெல்ல முடியும். இறைவனுடைய திருவருளை நினைத்துக் கொண்டிருந்தால் விதியை வெல்ல முடியும். நமக்கு என்ன எத்தனையோ பிறப்புன்னு சொல்லலாம், 1000 பிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாம், 50 பிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். சார், இந்த பிறப்பே எனக்கு தேவையில்லை என்று இந்த பிறவியிலேயே நாம் ஏன் ஜீவன் முக்தராக வாழ முடியாது? வாழ முடியும், அந்த திசையை நோக்கி நாம் சொல்ல முடியும். அது கொஞ்சம் கூட நம்ம கவலைப்பட வேண்டியில்ல. அது ரெண்டே விஷயம் தான், ஒன்னு யார் மேலையும் கோபப்படாது, ரெண்டாவது எது மேலையும் ஆசை வைக்கப்படாது. நான் ஆசை வைக்கப்படாதுன்னா வேற ஒன்றும் சொல்ல, நான் நேற்று சொன்ன மாட்டேன். காப்பி சாப்பிடணுங்கிறது இயல்பு, அதுக்காக கும்பகோணம் டிவி இருக்குன்னு பார்த்து பைபாஸுக்கு போய்தான் சாப்பிடுவேன்னு நினைக்கப்படாது. அப்ப நாம இயல்பா வீட்டில் கொடுக்கற காப்பியை குடிக்கிறதுல தப்பு இல்லை, ஏன்னா அதுதான் நம்முடைய தலைவிதி, அது எதுக்கு போய் மாத்துவானே? இப்ப நாமளே போட்டு சாப்பிடுறது இல்லையா, சாப்பிடதான் வேணும். அதற்காக ஒரு 5 கிலோமீட்டர் டூ வீலர்ல போய், அதுலயும் சில பேர் இருக்கான், அந்த டீ கடையில அந்த ஆள் போறானான்னு பார்ப்பான், அவன் டிவி போட்டாத்தான் அதுல சாப்பிடுவான், இல்லாட்டி ஏய் நம்மால் இன்னைக்கு வல்லப்பா லீவு அடுத்த கடைக்கு போயிருவான். அதனால அப்படி விரும்பி சாப்பிடுகிற பொழுதுதான் பற்று ஏற்படுகிறது. நாம உணவுல பற்று வைக்க கூடாதுன்னா அதுதான் பற்று, விரும்பி இதைத்தான் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. வாழைத்தண்டு கூட்டுனாலும் அதையும் நல்லா அருமையாக சாப்பிட பழகிக்கணும். நமக்கு வாழைத்தண்டையே பிடிக்காது அப்படின்னு நினைச்சிடப்படாது, எவ்வளவு அழகா சின்னஞ்சினமா நறுக்கி இப்படி இல்ல சமைக்கணும். நம்ம ஊர்ல வாழைத்தண்டு போட்டா அந்த நாறுதான் வருது, நாரே இல்லாம வாழைத்தண்டை சமைச்சு இன்னைக்குதான் பார்த்திருக்கிறேன். வாழ்க பாராளி மீனாலும் பான்மைத்து. அருள் உயிர்கள், அருளை பெற வேண்டிய உயிர்கள் மாலாழி ஆளும் மறித்து. மறித்து என்று சொன்னால் தடைகளை உரிமையாக்கி, மறித்து என்றால் தடைகளை உரிதா, தடையில ஊத்தின ஆசைப்பட்டதுனால வந்த வேண இல்லையா, ஆசைப்பட்டு நிறைய பலாப்பழம் கிடைக்குதுன்னு ஒரு நாள் நெய்வேலேருந்து கிடைச்ச பலாப்பழத்துன்னு 5 நாளைக்கு டாக்டர்ல போய் ஊசி போட்டுக்கிட்டேன். சாப்பிட்டா 2 பழம் சோளையே சாப்பிட்டுக்கணும், 1 பழம் தந்தானே ஏன் வீணாக்குவானேன்னு அடுத்தவனுக்கும் கொடுக்காம காலையில ஒரு பாத்திரம் நிறைய உள்ள பலாச்சோள், அப்புறம் ராத்து பலாச்சோள், அப்போ 5 நாளைக்கு கடை வீட்டு டாக்டர்டே போயிருந்து அவர் பென்சிலின் அது இதுன்னு ஏத்தி அப்புறம் இனிப்பை இறக்கி தேவையாதுதான். மாலாழி மீனாலும் பான்மைத்து அருள் உயிர்கள், அருளை பெறக்கூடிய உயிர்கள் மாலாழி மயக்கத்தை தரக்கூடிய பிறவி என்ற கடலில் மறித்து தடைகளை ஏற்படுத்தி கொண்டு, தடை என்றால் ஆசைகளை ஏற்படுத்தி, நாம தானே ஆசைகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். எங்க தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதோ ஆசைப்பட்ட ஏ எல்லாம் வாய் வரதான்டா ருசி, ருசிங்கிறது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு என்ன குறை சொல்லிட்டு இருக்க, எல்லாம் தொண்டை வர ருசி, அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு. இறைவனுக்கு நம்ம அக்னி பொருள் கூட சில நேரம் தெரியும், நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். இப்ப இந்த மதுரை நகரத்துல சொக்கநாத பெருமானுடைய திருவிளையாடல ஒண்ணு, இந்த வந்திக்கிழவி ஏதோ புட்டு கொடுத்தாளா, அவ புட்டு நல்லா தான் அடிக்கிறவ, ஆள் கிடைக்கல, நம்ம இறைவன் வேலையாளா வந்தார், ஆபீஸ்ல வேலை பார்க்கறவ முதல்ல தூங்கணும்னு சொல்லி கொடுத்தவரே அவர் தான். பணிக்கு வந்தவர் தூங்கினாரா இல்லையா, அவர் தான் முதல்ல தூங்கினவர். அதனால இப்ப நம்ம தூங்கினா தப்பு இல்ல, உங்களை தூங்க விட மாட்டேன்ல நான். அவ சரின்னு அவ என்ன சொன்னா, அப்பா உனக்கு கூலி கொடுக்க அந்த படம் இல்ல, நான் நல்லா அவிக்கிற புட்டு தான் தருவேண்ணா, அதெல்லாம் நீ எல்லா புட்டையும் தர வேண்டாம், ஏதாவது உடஞ்சு போன புட்டை மாத்திரம் தான்னா இறைவன். ஆஹா, இன்னைக்கு இவன் புட்டே வாங்கி போறதுல காசே வாங்கிக்காம கூலி வாங்காம வேலை செய்ய போறான்னு இந்த கிழவிக்கு. உடனே அந்த மூணு குழாய் அதை வந்து பாத்திரத்துக்குள்ள வச்சு அப்படியே எடுத்து முதல் ஈடு எடுத்தா, ஈடுன்னு சொல்லுவாங்க, முதல் ஈடு எடுத்தா அது எல்லாமே உடஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் அதுல, ஆனா உடஞ்சு போச்சு. அடுத்த ஈடு எடுத்தா அதுவும் உடஞ்சு போச்சு. பேசாம ரெண்டு தட்டையும் கொடுத்து விட்டா இறைவன் சிரிச்சான். ஏன் தெரியுமா, இந்த புட்டுக்கு இருக்கிறது கூட உனக்கு தெரியலையம்மா, ஏன்னா இந்த புட்டு என்ன நினைச்சது, நாம உடையாம போனா மனுஷன் வகுத்துக்குள்ள போவோம், அப்ப அது மலமாத்தான் போவோம், உடஞ்சா இறைவனுக்கு நெய்வேத்தி வாமோன்னு அந்த புட்டு கூட இறைவனை வந்ததை உணர்ந்து அது உடஞ்சதுன்னா எவ்வளவு சிறப்பு பாரு. நாம நினைக்கிறான் நம்ம தான் பெரிய ஆளுன்னு, இல்ல அகிரணி பொருள்களுக்கு கூட இறை அருள் கிட்டும், அது உடஞ்சனா அவன் சாப்பிட்டான் இல்லையா, உடையலைன்னா நாம போய் காசு குடுத்து சாப்பிட்டு அது போய் சேர்ந்துருக்கோம் எங்கேயோ. ஆனா இறைவனுக்கு திருவருளாக ஆயிற்று. அச்சா, மாலாழி மறித்து நாமே அந்த தடையை ஏற்படுத்தி கொள்கிறோம், ஆசைப்படுகிறோம், வேண்டியதில்லை. அது பெண்ணாசையாக இருந்தாலும் சரி, பொன்னாசையாக இருந்தாலும், மண்ணாசையாக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை என்பதுதான். மாலாழி ஆளும், ஆளும் என்பது ஆளுகின்றது, அதிலே ஆழ்ந்து கிடக்கிறது என்பது பொருள். மறித்து என்றால் தடைகளை ஏற்படுத்தி, மறித்துனா போறத மறிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம், தடை செய்யாத அப்படின்னு, அப்ப தடை செய்து கொண்டு. தடை என்ன வாழ்க்கையில, ஆசைதான் வாழ்க்கையில தடை, வேற என்ன நமக்கு கிடைக்க போகுது, ஆசைதான். அணுகு துணையறியா ஆவார், அணுகு துணையறியா ஆற்றோன், ஆற்றோனில் ஐந்தும் உணர்வை உணரா உயிர். இந்த உயிர் எல்லாம் தெரிந்தது என்றுதான் நாம் கொள்ளுகிறோம். இந்த உயிருக்கு தெரியுது இல்ல, நாம நடந்து போறோம், அந்த காலத்துல நடக்கிறது ஒண்ணு வச்சு, நடந்துதான் ஊர்களுக்கெல்லாம் போவான். ஞானசம்பந்த பெருமான் தான் நடந்து போற போது எல்லாரையும் அழைச்சிட்டு போனார், இறைவனுக்கே அவர் நடக்கலனாலும் முத்துப்பந்தரும் சிவகையும் கொடுத்தாருன்னு பாக்க நடந்து போவாங்க, அப்ப ஆளுகளோட நடந்து போவாங்க. நாம அப்பதான் முடியல, ஒருத்தரும் நடந்து போறோம்னா கொஞ்சம் போய் நமக்கு நடந்து வர எப்படி வராங்கிறது பேச்சிலே. சில பேருக்கு பின்னாடியே பேய் மாதிரி ஒருத்தன் வந்து சேருவான், என்னடா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவம்மா, இப்ப அவன் அப்பயே உயிர் விட்டுருவான். இதை இங்கே ஓமையாக ஆக்குகிறார் உமாபதி சிவம். உன்னோடு தொடர்ந்து வருகிற ஒரு பாதுகாவலனை தெரியாதே ஒருவன் சென்று கொண்டு இருப்பானையானால் அவனை போன்றதுதான் அப்படிங்கிறார். அணுகு துணை அறியா ஆற்றோன், அறியா ஆற்றோன், ஆற்றோனா வழி செல்பவன், ஆறு என்றால் வழி என்பது பொருள். ஆற்றோன் அப்படின்னா ஆற்றோனில், ஆற்றோனை போல வழி செல்பவனை போல. நாம சில நேரத்தில் அதுதானே, இப்ப நான் அண்ணாமலை பள்ளியில் படித்த காலத்துல அண்ணாமலையிலேயே பக்கத்துல சிவபுரின்னு ஒரு ஊர்ல தங்கியது, 1 கிலோமீட்டர் தான். இரவு எங்கேயாவது போய் வகுப்பு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா வந்தா கரெக்டா அந்த ராஜேந்திரன் சரியில் சிவபுராணத்தை ஆரம்பிச்சு கந்தர் கஷ்டி கவசத்தோட நான் தங்கி இந்த ரூமுக்கு வந்து சேர்ந்துருவேன். வேற யாரையும் பார்க்கல, எங்கேயாவது நடுவில் எவனாவது வந்துட போறான்னு பயம். அந்த பயத்தை தீர்க்கறதுக்கு சிவபுராணம் கந்தர் சஷ்டி கவசம் தான். ராஜேந்திரன் சொல்லியில் யூனிவர்சிட்டிலேருந்து வந்து நடந்து வரணும், நடந்து வந்து 1 கிலோமீட்டர் போயிடலாம். அப்போ சிவபுராணத்தை படித்து அது கந்தன் சஷ்டி கவசத்தை முடித்தோம்னா நான் தங்கியிருக்க இடம் வந்துடும். அப்போ நமக்கு பின்னால் இறைவன் வருகிறான் என்ற எண்ணத்தோடு அந்த பாடல்களை பாடியதினாலே பலமுறை எனக்கு அந்த அச்சமே இல்லாமல் நடந்து போய் சென்று இருக்கிறேன். அப்ப நடந்து அணுகு அணுகு துணை நம்மோடு அணுகி எப்பொழுதும் இறைவன் வந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா நம்மோட இருக்கானே, அவனுடைய அருள் இருக்கு, அப்ப அவன் நம்மளோட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். அணுகு என்றால் உடன் வருகின்ற, அருகின்ற, துணை துணையாக இருக்கிற, திருவருளை அறியாத, அதாவது தனக்கு துணையாக வருகிற ஒரு துணைவனை தெரியாது நடந்து செல்கிறவன் போல. ஆற்றோனில் ஐந்தும், ஐந்தும் எப்படிப்பட்டது? ஐந்து என்பது 5 புலன்கள், மெய் வாய் கண் செவி. அது என்னமோ நாம தான் கண்ணு பார்க்குதுன்னு நினைக்குது. உயிர் இல்லைன்னா கண்ணு பார்க்க முடியாதுங்க, உயிர் இல்லைன்னா கண்ணு பார்க்க முடியாது. அதனால உயிர் இல்லாதான் கண்ணு பார்க்கணும்னு கண்ணுக்கு தெரியணுமா இல்லையா? தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் சில பேரை பார்க்கிற போது சில பேர் அடையாளங்கிறது இவன் கொண்டுல கண்ணுல கொல்லி வைக்க அப்படிங்கிறான். ஏன்னா அவன் பார்க்கிற பார்வை சரியில்லைன்னு அர்த்தம். அதுலயும் பெண்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிடும், ஒருத்தன் பார்வை இது நல்ல பார்வையா கெட்ட பார்வையா, நமக்கு தெரியாது. அடி செருப்பால் அடி வாங்கின பிறகுதான் தெரியும். ஐந்தும் அப்ப பெண்மைக்கு அது தெரியும் நல்லா, இவன் பார்க்கிற பார்வை சரியில்லை, இனிமே இந்த இவனை உள்ள வீட்டுக்குள்ள விடாதீங்க, அவன் மாறு பார்வையே ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம பொண்ணு இங்க 2 பேருக்கு வம்பு சமாச்சாரம் அப்படின்னு. அப்ப அவர்களுக்கு தெரிகிறது. இந்த கண் தன்னுடைய பார்வையால் ஒருவரை கெடுப்பதும் பார்வையால் ஒருவரை தெரிந்து கொள்வதும் தன்னால் அல்ல, அவற்றை இயக்கக்கூடிய உயிரால் தான். அப்ப உயிரை தெரியாது எப்படி ஐம்புலன்கள் வாடுகிறதோ, தன்னோடு உடன் வருகிற இறைவனை தெரியாது வழி செல்வன் எப்படி செல்கிறானோ அது போல. 5 உணர்வை உணரா உயிர், இறைவனுடைய திருவருளை உணராது இருக்கிறது. இங்க முன்னே இருப்பது வழி செல்லுகிற தன்னுடைய துணையத்தை, யாரோ பின்னாடி வர்றார் அவர் தெரியாம பயந்துகிட்டே போவான் அப்படிங்கறதா முதல் பொருள். இறைவன் வருகிறான் என்பதல்ல, உடன் வருகிற துணை என்றால் உடன் வருகிற நம்மை போன்ற ஒரு ஆள் துணை. அதனால அணுகு துணை என்பது இங்கு இறை அருளை குறிக்க இல்லை. அணுகு துணை என்பது நம் ஒரு வழி செல்லுகிறவன் தனக்கு வரு பக்க தன்னோடு தொடர்ந்து வரக்கூடிய துணைவன் எரியாது அச்சப்பட்டு கொண்டே ஒருத்தன் சொல்வானேனால் அது போலவும், 5 புலன்கள் தன்னை இயக்கக்கூடிய உயிரை தெரியாது அவைகள் இயங்குவது போலவும். ஏன் 2 ஓமைன்னா, இறைவனுடைய ஆற்றல் உள்ளே இருந்து 5 புலன்களை உயிர் மூலமாக இயக்க வைக்கிறது. அந்த இயக்கத்திற்கு திருவருள்தான் காரணம். அதை சொல்வது 2 ஓமை. உன்னை இயக்குவதற்கும் அந்த இயக்குவதற்குரிய கருவிகளாக இருக்கிற அந்த 5 புலன்களையும் நல்ல வழியில் இயக்கிச் செல்வது இறைவனுடைய திருவருள். அந்த திருவருளை உணராம நாவாடு அமைச்சத்துக்கு போய் அடி வாங்கிட்டு வந்து சேர்றோம், அது வேண்டாம். உணர்வை உணரா உயிர், இறைவனுடைய திருவருளை உணராது உயிர் இருக்கிறது. அணுகு துணை என்பது நம் வழி செல்கிற பயணம் செல்கிற ஒருவனோடு வருகின்ற துணையாக வருகிற ஒருவர் அல்லது பலர். அதுபோல 5 என்பது 5 புலன்களை குறிக்கும். இவை இரண்டும் தன்னோடு வருவதை தெரியாது இயங்குகின்றன. அதுபோல நம்மோடு இருக்கிற திருவருளை தெரியாது நாம் இயங்குகிறோம். தரையை அறியாது தாமே திரிவார் புறையை உணரா புவி. நாம சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கும் மற்ற தொழில் புரிகிறவர்களுக்கும் என்ன வேறுபாடுன்னா, சைவ சித்தாந்தம் படிக்கிறவர்கள் ஆசிரியர்களையோ அல்லது ஒருவரையோ பார்த்தா திருவடியில தொட்டு வணங்கும். தொட்டு வணங்குவதற்கு காரணம், நாம ஆசிரியர் பார்த்தோன்னா திருநீர் பூசி உருத்திராட்சம் அணிந்து இருக்கிற அடியார்களாக இருக்கிற நாம் நம்முடைய ஆச்சாரியர் வந்தோன்னா திருவடியை தொட்டு வணங்குறோமா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? ஏதோ அவங்க மேல பக்தி என்பது மட்டுமல்ல, சித்தாந்தம் உணர்த்துகிற நிதி அதான். உன்னை இயக்குவது இந்த தரை. நீ நடக்கணும்னா தரை இருக்கணுமா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, ஆணம் முடிச்சு தினம் ரொம்ப காசு பணம் வந்து தரையிலே கால் படாம நடக்கிறான் பார், எவ்வளவு ஆணம். ஏன்னா காசு வந்துச்சுன்னா அவன் சொர்க்கத்திலே நடப்பான், ரொக்கம் இருந்தா சொர்க்கம் வரும்ல, ரொக்கம் இருந்தா நமக்கே ஒரு 5000 ரூபாய் பேக்கெட்ல இருந்தா நம்ம நட எப்படி இருக்கும், 5 பைசா இல்லையா எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க, கஷ்டம்தான். இங்க சொல்றார், தரையை அறியாது தாமே திரிவர், தரை தன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. தரையினால் தான் நாம் நடக்கிறோம், தரையினால் தான் நாம் நிற்கிறோம், தரையினால் தான் ஓடுகிறோம் என்று தெரியாது, தரையை அறியாது, தாமே திருவர் நான் தான் நடக்கிறேன் அப்படின்னு நானே நடக்கிறேன். எவ்வளவு என்ன இந்த நாடு என்ன 20-35 எம்எல்ஏ அனுபவம் நிக்கிறவன் அறிமுகப்படுத்துறதுக்கு மேல உட்கார்ந்துட்டு கீழே இந்த பேப்பர் அப்படி இருக்கிறான். ஒரு ஆள் மட்டும் மேல, பழைய ராஜாக்கள் கூட தோத்து போயிருவாங்க. தரைய அறியாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ள போயிருந்தா சரியா போயிடும். தரையை அறியாது தாமே தெரிவர், தரையை அறியாது தாங்கள் தரையிலே இருந்து நடக்கிறோம் என்பதை உணராது. நம்மை தாங்குவது தரைதான், அந்த தரை இல்லை என்றால் நம்மால் நடக்க முடியாது. இது உணரணுமா இல்லையா? அதனாலதான் நாம கோயில போய் திருவடி அந்த எம்பெருமானுடைய வாசல் படியை தொட்டு வணங்குறோம். ஏன்னா இனிதான்ப்பா எங்களை தாங்கிட்டு இருக்க. தரையில விழுந்து வணங்குவது நம்முடைய சாஸ்திர விளக்கப்படி. அஞ்சு இருந்தா, அஞ்சு உறுப்புகளா இருந்தாலும் சரி, எட்டு உறுப்புகளா இருந்தா, ஆண்கள் வழங்குற போது எட்டு உறுப்புகள் தரையிலே படுகிறது, பெண்கள் வழங்குற போது அஞ்சு உறுப்புகள் தரையிலே படுகிறது. ஏன் தரை என்ற ஒன்று சித்தாந்தத்தின் அடிப்படையில் நம்மை தாங்குவதற்கு தரை எப்படியோ அதுபோல நம்ம இயக்குவதற்கு திருவருள் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்குத்தான். அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்ல போனா இந்த திருக்கோயில ரெண்டா பிரிக்கிறான். ஒன்னு இது பாடல் பெற்ற திரு தலம், பாடல் பெற்ற இறைவன் இல்ல சொன்னா எப்படி சார் சொல்லணும்? அந்த சாமியை தானே பாடிட்டு போனாங்க. நம்ம என்ன சொல்றோம்? பாடல் பெற்ற திருத்தலம் ஏனென்றால் இந்த திருத்தலத்தில் அவர்கள் இருந்து அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதனாலதானே ஞான சம்பந்தர் இது காரைக்கால் வாழ்ந்த இடம் நான் தொடப்படாது அப்படி இப்படின்னு, இது நாவுக்கரசர் தொண்டு செய்த இடம் இதை மிதிக்கப்படாதுன்னு போனா மாறி போனாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவருளை உணர்த்துவது இந்த திருத்தலங்கள். இறைவன் நம்மை அருளாலே தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்த்துவது திருத்தலங்கள். எனவே திருத்தல யாத்திரை என்று நாம் அதை சொல்கிறோம். அந்த மண்ணை மிதிக்க வேண்டும். அந்த மண்ணை மிதிப்பது என்றால் அந்த திருவருளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது பொருள். மண்ணை மிதிக்காம போனா ஆணவம் அர்த்தம், மண்ணை மிதிச்சா அடியவர் அர்த்தம். மண்ணை மிதிக்காம போனா அவன் அப்படியே நடந்து போறான்னா ஆணவத்தால் போறான் அர்த்தம். மண்ணை மிதிக்கின்ற நமக்கு இறை அருள் அடியவர் என்பது பொருள். எனவே தரையை அறியாது தாமே திரிவர், புரை. புரை என்றால் சக்தியை குறிக்கக்கூடிய சொல். புரை புணர்ந்திருக்கின்ற ஒன்று. புரைனா வேறும்ல, புறையினா இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு புரையினா நல்லா தெரியும். ஊட்டி புரை ரொம்ப நல்லா இருக்குமா இல்லையா? ரொட்டி பர்க்கியா, அது எங்க பக்கம் புரையுமா? புரைன்னு சொல்லுவான். அது ஊட்டியிலேருந்து வந்தா ஊர் எங்க நான் மேலச்சோலையும் மயிலத்தையும் படிக்கிறது ஊட்டி பயணம் விட மாட்டேன். ஏன்னா வீட்டிலேருந்து ஊர்லேருந்து வர்றபோது வாங்கிட்டு வாடான்றது. அவன் வாங்கிட்டு வரலன்னா இவர் மார்க் போட மாட்டேன், கரெக்டாக வாங்கிட்டு வந்து. புறையை உணரா புரை. புரை என்றால் சக்தி, திருவருள் என்பது போல். திருவருளை உணராத புவி என்றால் புவி மக்கள், புவியிலே வாழுகிற மக்கள். எனவே இந்த இறைவனுடைய திருவருளை உணராது வாழுகிற மக்கள் யார் என்றால், தரையை தெரியாது தாங்களே எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம், நாங்களே தெரிகிறோம் என்று நினைக்கக்கூடிய தற்பவம் உடையவர்கள். தற்பவம்னா தற்செருக்கு, எல்லாம் நான் தான் செய்யறேன், எல்லாம் நான் தான் செய்யறேன்னு சொன்னா இல்லையா? அப்ப தற்பவம் என்று அதற்கு சித்தாந்த சொல் தற்பவம், தன்முனைப்பு. தன்முனைப்பு என்று அதனை சொல்லலாம். தற்பவம் என்பது வட சொல், தன்முனைப்பு என்பது தமிழ் சொல்லாக நினைப்பு. தன்முனைப்பு தற்செருக்கு என்று திரிவார்கள். புறையை உணரா புவி, திருவருளை உணராது வாழுகிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தரையை தெரியாது நாங்களே எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று சொல்லுகிற புல்லர்களுடைய நிலை போன்றதாகும். மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலை கெடுத்தோர், தற்கேடராம். தற்கேடுங்கிற சொல்லு மட்டும் தெரிஞ்சுட்டா போதுங்களே. தற்கேடர் என்றால் தனக்கே கேடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள். நாமே வேற யார் நமக்கு கேடு தர வேண்டாம், நமக்கு நாமே தான் கேடு தருவோம், நமக்கு நாமே தான் கேடு தருவது உண்டு. தலை கெடுத்தோர் தற்கேட, தற்கேடனா தாங்களே கேடுகளை கெடுத்தவர். எதை கெடுத்தவர்கள்? ஞானம் தலை கெடுத்தோர். இறைவனுடைய திருவருளால் ஞானம் பெற முடியும், நிச்சயம் நம்மால் ஞானத்தை பெற முடியும். இல்லைன்னா நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. இங்கே ஏதோ ஒரு ஆசிரியர்கள் 10 நாட்களில் சொன்ன ஏதோ ஒரு தொடராவது உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து அந்த வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கு நிச்சயம் உறுதுணை புரியும். உமாபதி சிவமே ஒரு வார்த்தையால் தன்னை இழந்தவர். பட்ட கட்டையில் பகற்குருடு ஏகுது பாரிர், இந்த ஒரு வரிதான். மறைஞான சம்பந்தரிடத்திலே இவர் சென்று தீட்சிதராக இருக்கிறவர் வேளாளர் குடும்பத்திலே பிறந்த அவரை ஜாதி மதம் பார்க்காமல் ஞானாசிரியராக ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் ஒரு தொடரால் நிச்சயம் அவருடைய உள்ளம் ஞானத்தை பெற்றது என்றால் இந்த 10 நாட்கள் இந்த திருத்தலத்திலே இருக்கிற பொழுது ஆச்சாரியுடைய வார்த்தைகளால் ஏதேனும் ஒரு வார்த்தையாவது நம்முடைய மனத்தை நிச்சயம் திருத்தும். திருத்தாதான் கேள்வி கேட்காதீங்க, திருத்தும். என்னுடைய இது அதுதான் நிச்சயம். நான் கூட அடிக்கடி எங்க வீட்டுல சொல்லுவேன், கவலைப்படாதே, அடுத்த பிறவி எனக்கும் உனக்கும் கிடையாது. நான் வீட்டுல அடிக்கடி அதே சொல்லுவேன், உனக்கும் எனக்கும் கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல திருவாசகம் பாடாத நாளே கிடையாது. முற்றுவதெல்லாம் 52-51 பதியமே அப்படியே மனப்பாடமா இசையோட பாடிட்டு நான் வந்ததுனால கவலைப்படாம அவங்க அதை செஞ்சிட்டு இருக்காங்க. இல்லையன்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ அந்த ஆள் போனாரே, என்ன வரலையே, இது யார் ரேஷன் கடைக்கெல்லாம் போறது அப்படின்னு இருப்பாங்க. நாள்தோறும் இசை அது தேவாரம் திருவாசகம் பாடிக்கொண்டு. அதனாலதான் இந்த ஞான சம்பந்தர் எல்லாம் இது எம் ஆணை அப்படிங்கிறாரு இல்லையா, நீ இதை படி படிச்சா நீ ஒரு இது எம்முடைய ஆணை அப்படிங்கிறார், இது சத்தியம். அப்ப நமக்கே நம்முடைய இளையவனிடத்தை இருக்கணும்ல, அதான் மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர் வான் கெடுத்தோர் இவர்கள் யார் தெரியுமா, ஞானம் தன்னை கெடுத்தவர்கள். உள்ளத்திலே இருந்து கொண்டு ஞானம் இருக்க அதை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். நான் கெடுக்கல என்னை பொறுத்தவரை, இந்த பாட்டு அதுதான் நான் சொல்லுவேன்.